வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். 2023 ஆண்டு பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகளுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உரையாற்றுகிறார். நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்கு மருத்துவ கல்வி வழிகோலுவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க உயர்நிலை குழு அமைப்பதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டிகள் பெருவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். 2023 ஆண்டு பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகளுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து கலந்துரையாடுகிறார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்டுவதற்கான இலக்குகள் குறிக்கோள்கள் குறித்து குடியரசுத் தலைவர் இளம் பயிற்சி அதிகாரிகளிடையே எடுத்துரைக்க உள்ளார். ஹிமாச்சல பிரதேச தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். வளமான கலாச்சாரத்துடன் கடின உழைப்பு, வீரம், துணிச்சல், திறமை போன்றவற்றில் பெயர் பெற்றுள்ள இம்மாநில மக்கள் மகிழ்ச்சியுடனும் வளத்துடனும் நலத்துடனும் வாழ பிரதமர் வாழ்த்தியுள்ளார். அனைவருக்கும் சுகாதாரத்திற்கு வகை செய்ய மருத்துவ கல்வி வழிகோலுவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ரிஷிகேஷில் எய்ம்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனத்தின் 5வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மருத்துவ கல்வி பட்டம் பெறும் மாணாக்கர் சமூகத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சேவையாற்ற வாய்ப்பு கிட்டியுள்ளதாக எடுத்துரைத்தார். பட்டம் பெறும் அனைவருக்கும் இன்றைய தினம் இன்றியமையாதது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் பணவீக்கம் சென்ற மாதத்தில் 2.05% குறைந்ததாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உணவு உற்பத்தி பொருட்கள், மின்சாரம், ஜவுளித்துறை உற்பத்தி பொருட்கள் அதிகரிப்பால் மார்ச் மாத பணவீக்கம் ஏற்புடையதாக இருந்ததாக அமைச்சகம் கூறியுள்ளது. அதற்கு முந்தைய மாதம் இது 2.38% காணப்பட்டது. அடிப்படை பொருட்களுக்கான வருடாந்திர பணவீக்க விகிதம் சென்ற மாதம் 0.76% குறைந்ததாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது அதற்கு முந்தைய மாதம் 2.81% இருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்ற மாதம் எரிபொருள் மற்றும் மின் பிரிவுகள் ஏறுமுகமாக இருந்ததாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள 52 நாள் அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகள் நேற்று தொடங்கின. பக்தர்கள் jksasb.nic.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட 540 வங்கிக் கிளைகள் மூலமும் பக்தர்கள் பதிவை செய்து கொள்ளலாம். அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ள பதிவு மற்றும் மருத்துவ சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பதிவு கட்டணம் ₹220 ஆகும். ஜம்மு காஷ்மீரின் பஹல்கம் பல்தால் மார்க்கங்களிலிருந்து தொடங்கும் அமர்நாத் யாத்திரை வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரக்ஷா பந்தன் தினத்துடன் முடிவடைகிறது. நாட்டின் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 175,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு இது 136,000 இருந்ததாக அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு 122,000 யாத்ரீகர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். எஞ்சிய இடங்கள் தனியார் சுற்றுலா பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய அரசின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான போக்குவரத்து, தங்கும் இடங்கள் உள்ளிட்ட அனைத்து சேவைகளுக்கான ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் நிலம் தொடர்பான முறைகேடுகள் குறித்து மூத்த காங்கிரஸ் தலைவர் திருமதி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்க இயக்குநரகம் இன்று விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குருகிராமில் திரு ராபர்ட் வத்ராவிற்கு சொந்தமான நிறுவனத்திற்கு நிலம் வாங்கியது குறித்து அமலாக்கத்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான உறவுகளை மேம்படுத்திடவும் உயர்நிலை குழு அமைப்பதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்துள்ளார். சட்டப்பேரவையில் அபிவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் இக்குழு ஏற்படுத்தப்படும் என்றார். இக்குழுவின் இடைக்கால அறிக்கை வரும் ஜனவரி மாதத்திற்குள்ளும் இறுதி அறிக்கை 2 ஆண்டுகளிலும் அரசிற்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இக்குழுவில் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு நாகநாதன், கடல்சார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு அசோக் வர்தன் ஷெட்டி ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து அதிகாரங்களை கொண்டதாக மாநில அரசுகள் விளங்கினால் மட்டுமே அடிப்படை வளர்ச்சிகளை அடைய முடியும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவரும் முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக மற்றும் பிஜேபி உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். பேரவை விதி 110 கீழ் மாநில சுயாட்சி குறித்த தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் பேச தொடங்குவதற்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பேச முற்பட்டார். அதற்கு அவைத்தலைவர் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பேசிவிட்டு உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார். பின்னர் பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு நயினார் நாகேந்திரன் மாநில சுயாட்சியால் நாட்டின் வலு குறையும் என்று குறிப்பிட்டார். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் இரண்டாம் கட்ட திட்டம் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் சாலைகள் அமைக்க நடப்பாண்டு 3,250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று வெளியான மேலும் சில தகவல்கள். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மேலப்பாளையத்தில் 4 வழி சாலை அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் 7 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்தார். HIV தொற்றால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார்.
HIV-னால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு 2024-25 மட்டும் 7,618 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் 1,89,00,000 செலவிடப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிற திட்டம் அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தோர் தொடர்பான வழக்கு விசாரணை 3 மாதங்களில் முடிக்கப்படும் என்று சிபிஐ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டு கருணாபுரத்தில் விஷசாராயம் அருந்தி 67 பேர் மரணமடைந்த நிலையில் இது தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. 10 மாதங்களுக்கு மேலாக சிறையில் உள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரி கைது செய்யப்பட்டவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு விசாரணை 3 மாதங்களில் முடிக்கப்படும் என்றும் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் சிபிஐ தரப்பு கேட்டுக்கொண்டதை அடுத்து வழக்கு விசாரணையில் எத்தனை பேர் உள்ளனர் என்பது தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்டு வரும் 17ஆம் தேதிக்கு நீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்துள்ளது. தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததை அடுத்து தூத்துக்குடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் படகுகளை சீரமைப்பது, வலைகளை பராமரிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்தி குப்பம் வரையிலும், காரைக்கால் பகுதியின் மண்டபதூர் முதல் வடக்கு வாஞ்சூர் வரையிலும் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு இந்த 61 நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் அக்னி சட்டி ஏந்தி நேர்த்தி கடன்களை செலுத்தி வருவதாக இக்கோவிலின் சிவாச்சாரியார் தெரிவிக்கிறார்.
சமயபுர மகாமாரியம்பிகைக்கு இன்று தேர் உற்சவமானது நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய் அன்று தேர் இழுப்பது இந்த ஆலயத்திலே தனிப்பெரும் சிறப்பாகும். பக்தர்களுக்கு நீர்மோர் தருவது, பானகம் போன்ற விசேஷங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னதானம், இலவச பிரசாதங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று யாருக்கும் கட்டணமே இல்லாமல் இலவச தரிசனம் செய்யப்பட்டு அற்புதமான வைபவமானது நடைபெறுகிறது.
கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழைப்பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 5 நாட்களுக்கு மூடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் சுவாமி விவேகானந்தர் நினைவு பாறை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இலை பாலத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் வருகின்ற 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கண்ணாடி பாலத்தின் மேல் பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே கன்னியாகுமரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இதை கருத்தில் கொண்டு தங்களுடைய பயண திட்டத்தை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
உலகக்கோப்பை இரண்டாம் கட்ட துப்பாக்கி சுடும் போட்டிகள் பெருவில் இன்று தொடங்குகின்றன. ரைபிள், பிஸ்டல், ஷாட்கன் பிரிவுகளில் இந்தியா சார்பில் சௌரப் சௌத்ரி, ரவீந்தர் சிங், வருண் தோமர், ஆகாஷ் பரத்வாஜ் உள்ளிட்ட 42 பேர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2023 பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் பயிற்சி அதிகாரிகளுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் உரையாற்றுகிறார். நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்கு மருத்துவ கல்வி வழிகோலுவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்க உயர்நிலை குழு அமைப்பதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக பிஜேபி உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டிகள் பெருவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.